கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த இல்ல பலிபீட ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடுவோம்னு ஜெபம் செய்வோம். ஆமென். நாம் யாவரும் ஒன்றிணைந்து துதிகீதங்களில் புத்தகங்களில் உள்ள 90வது பாடலை நாம் யாவரும் ஒன்றிணைந்து நாம் பாடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பேசுகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட மீண்டுமாக சங்கீத புத்தகங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்ததுக்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கிற சங்கீதமானது சங்கீதம் 73 அதிகாரத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். முதலாவதாக சங்கீதம் 73 அதிகாரத்தை நான் முழுமையாக நான் வாசிக்கிறேன். சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார், ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கருடைய வாழ்வை நான் காண்பையில் வீம்புக்காரனாகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரணம் பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கணும் இல்லை, அவளுடைய பலன் உறுதியாய் இருக்கிறது. நாற்படும் வருத்தத்தில் அகப்பட மாட்டார்கள், மனுஷருடையும் உபாதையை அடையார்கள். ஆகையால் பெருமை சப்பானியைப் போலவும் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையைப் போலவும் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்திருக்கிறது. அவர்கள் சீர்கட்டு போய் அகந்தையை கொடுமை பேசுகிறார்கள், இருமாய்ப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பார்க்கிறா பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள், தண்ணீர் அவர்களை பரிபூர்ணமாய் சுரந்து வரும். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவியாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் என் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேன், ஆனால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சர்க்கிளான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிந்து போவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழ்வீர். இப்படியாக என் மனம் கசந்து என் உள்ளந்திரியங்களிலே குத்துண்டேன். நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றிக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. என் மாம்சமும் என் இருதயம் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருக்கும் போதே நலம். நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேலே நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது இது ஆசாப்பின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாப் சங்கீதக்காரன் தாவீது ராஜாவுடைய நாட்களிலே ஒரு சங்கீதக்காரனாக பாடகரனாக அவன் ஊழியர்களை செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு பாடற்குழு தலைவனாக கூட அந்த சங்கீதக்காரனாகிய தாவீதோடு கூட இணைந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்தான், தீர்க்கதரிசியாக இருந்தான் என்று கூட நம்பப்படுகிறது. வேதாகமத்திலே அதுக்கு ஒரு சில சான்றுகளை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. ஆசாப்பை குறித்து நான் வாசிக்கிறேன். 1 Kings 15:17-19 நான் வாசிக்கிறேன். 1 Kings 15:17-19. அப்படியே லேவியர் யோவேலின் குமாரனாகிய யோமோனையும் அவன் சகோதரர்கள் பெரகியாவின் குமாரனாகிய ஆசாப்பையும் என்று இங்கே 17 சொல்லப்பட்டிருக்கிறது. 18 பார்க்கும்போது இவர்கள் கூட 2 வரிசையாக தங்கள் சகோதரனாகிய சகரியா, பேன், யோசியேல், செபிரமோத், எகியேல், உன்னி, எலியா, பெனத்தாயா, மாசையா, மத்தியத்தியா, எலிபேலுக்கு, மிக்னேயா, ஓபேத்தியதும், ஏயல் என்னும் காசல் காவலரும் நிறுத்தினார்கள். பாடகனாகிய ஏமோனும் ஆசாப்பும் என்று இந்த 19 நாம் பார்க்குறோம். அதனால் இந்த இடங்களில் பார்க்கும்போது பாடகனாகிய ஆசாப் என்கிற வார்த்தையானது இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. இதே 4:16 நாம் பார்க்கும்போது 16:5-7 பார்க்கும்போது அவர்களில் ஆசாப் தலைவனும் என்கிற பாடலானது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 7 நாம் பார்க்கும்போது அப்படி ஆரம்பித்த நாட்களிலே தானே கர்த்தருக்கு துதிப்பாடும்படி தாவீது ஆசாப்பினிடத்திலும் அவன் சகோதரனிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஆசாப்பை நாம் பார்க்கும்போது அவன் ஒரு சங்கீதக்காரனாக ஒரு தீர்க்கதரிசியாக தாவீதினுடைய நாட்களிலே கர்த்தருடைய வேலையை ஊழியங்களை செய்தான் என்பதாக நம்மளே பார்க்க முடியுது. 2 Kings 29:30 நான் வாசிக்கிறேன். 2 Kings 29:30 நான் வாசிக்கிறேன். பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி, நீங்கள் தாவீதும் ஞானதிருஷ்டி காரணமாகிய ஆசாப்பு பாடின வார்த்தைகளினாலே கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள். அப்பொழுது மகிழ்ச்சியோட துதி செய்து தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதனால இந்த காலகட்டத்தில் ஒரு ஆசாப் ஒரு பாடகனாக இசைக்குழு தலைவனாக தாவீதினுடைய அரண்மனையிலே தேவனுடைய ஊழியங்களை இஸ்ரேல் தேசத்தில் அன்றைக்கு செய்தான் என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த 83 Kings 83 வரையும் ஆசாப்பின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது இது 3 பிரிவுகளாக நம்மளே பார்க்க முடியும். முக்கியமாக 1-14 பார்க்கும்போது இந்த பூமியில துன்மார்க்கர்கள் மிக செழிப்பாய் வாழ்கிறார்கள் என்பதாக இந்த ஆசாப் சொல்லுகிறார். அவர் அதைகளை கண்டு துக்கப்படுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால் இந்த பூமியில துன்மார்க்கர்கள் பழுகி பெருகி சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஐஸ்வர்யத்தோடும் நிம்மதியாக வாழ்கிறார்கள். துன்மார்க்கர்களோ சந்தோஷமாக இருக்கிறார்கள், நீதிமான்களோ துன்பப்படுகிறார்கள். இவைகளை குறித்து மிக ஒரு சர்க்கல், ஒரு வருத்தம் ஆசாப்பிடத்தில் இருக்கிறது என்பதை நம்மளே பார்க்க முடிகிறது. இங்கே 14-20 நாம் பார்க்கும், 15-20 நாம் பார்க்கும்போது ஆசாப் இங்கே எப்படியாக அவர் உணர்ந்து கொள்கிறார், இந்த பூமியில் இவர்கள் எப்படிப்பட்ட சந்தோஷத்தோடும் ஐஸ்வர்யத்தோடும் பெருமையோடும் இவர்கள் வாழ்ந்தாலும் கூட இவர்களுடைய முடிவு மிக மோசமாக இருக்க போகிறது, தேவன் இவர்களை நியாயம் தீர்க்க போகிறார் என்று சொல்லி அவர் புரிந்து கொள்ளுதலை இந்த 15-20 வரைக்கும் நம்மளே பார்க்க முடிகிறது. 21-28 நாம் பார்க்கும்போது நாம் நீதிமான்களாய் வாழ்வதிலே, பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வதனாலே நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்பதை குறித்து இங்கே சொல்கிறார். அதனால் இது ஒரு 28 இருக்கிறபடினாலே நாம் ஒவ்வொரு வார்த்தையாக வசனமாக நாம் தியானிக்க முடியாது. ஆனாலும் பொதுவாக இந்த அதிகாரம் சொல்கிற சில முக்கியமான காரியங்களை குறித்து நாம் முதலாவதாக நாம் தியானிப்போம். முதலாவதாக முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 73 சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தேவன் நல்லவர், இஸ்ரேலுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். நாம் இந்த வசனத்தை பார்க்கும்போது அவர் தேவன் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியமான என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நிச்சயமாகவே நம் தேவன் நல்லவர். ஆனாலும் இங்க ஆசாப் இந்த வசனத்துல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை கோடிட்டு காட்டுகிறார். அவர் தேவன் நல்லவர், இஸ்ரேலுக்கு நல்லவர் தான், ஆனாலும் எல்லா இஸ்ரேலருக்கும் அவர் நல்லவர் அல்ல. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லவர் தான், ஆனால் எல்லோருக்கும் அல்ல என்பதை இங்க சொல்லுகிறார். அப்போ யாருக்கு நல்லவர்? சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். யார் சுத்த இருதயமாக இருக்கிறார்களோ, யார் இந்த பூமியில தேவனுடைய வசனங்களை வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடக்கிறார்களோ அவருக்கு அவர் நல்லவராக இருக்கிறார், எல்லோருக்கும் அல்ல என்பதை இந்த வேத பகுதி சொல்லுகிறது. நாம் நினைக்கிறோம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் நல்லவராக இருக்கிறார். இல்லை, நாம் எப்படி வாழ்ந்தாலும் தேவன் என் வாழ்க்கையிலே நல்லவர் அல்ல. நான் எப்படி வாழ்கிறேன் என்று பொறுத்தே என் வாழ்க்கையில தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 5:8 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 5:8 மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று இங்கே வேத பகுதி சொல்லுகிறது. அதனால இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்கும்போது மாத்திரமே நாம் தேவனை தரிசிக்க தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது இந்த 14 வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், துன்மார்க்கர் இந்த பூமியில மிகுந்த சந்தோஷமாக வாழ்கிறார்கள். ஆனாலும் என் 2 பார்க்கிறோம், என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு துன்மார்க்கின் வாழ்வை நான் காங்கையில் வீண்புக்காரராகி அவர்கள் பொறாமை கொண்டேன் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில், இது ஆசாப்புடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் இருக்கிற பூமியில் இருக்கிற நாம் கூட சில நேரங்களில் இதை சந்திக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிற அநேகர் சந்தோஷமாக வாழ்கிறார்கள், இயேசு கிறிஸ்து அறியாதவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள், துன்மார்க்க ஜீவியத்திலே வாழ்கிறவர்கள் மிகுந்த சந்தோஷமாக வாழ்கிறார்கள், கர்த்தர் அறியாத ஜனங்கள், கர்த்தருக்கு விரோதமாக தொடர்ச்சியாக பாவம் செய்கிற ஜனங்கள் மிகுந்த சந்தோஷமாக வாழ்கிறார்கள், ஐஸ்வர்யவான்களாக மாறுகிறார்கள், இந்த பூமியில மிகப்பெரிய உயரிய அந்தஸ்தை அவர்கள் பெறுகிறார்கள், செல்வாக்குள்ள ஜனங்களாக அவர்கள் வாழ்கிறார்கள். அவருடைய ஜீவிய காலத்திலே ஒரு நாளும் ஒருபோதும் அவர்கள் துக்கங்களை சந்திப்பதே கிடையாது, வேதனைகளை சந்திப்பது கிடையாது, அவர்கள் வாழ்நாள் முழுக்க சந்தோஷம் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை ஆசாப் காண்கிறார். இப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த பூமியில வாழ்கிறார்கள், இவர்கள் வாழ்க்கையில துக்கம் இல்லை. இங்கே சொல்லுகிறார் 4 நாம் பார்க்கும், மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கணும் இல்லை, அவருடைய பலன் உறுதியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறது, மிகுந்த சந்தோஷத்தோடு வாழ்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில தேவன் இல்லை, ஆனால் அவருடைய வாழ்க்கையில துக்கம் என்பது இல்லை. ஆனாலும் தேவன் அறிந்திருக்கிற நாம் அநேக நேரங்களில் துக்கப்படுகிறோம். தேவன் அறிந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், தேவன் அறிந்திருக்கிற நீதியின் வழியில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாடுகளை நாம் தினந்தோறும் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அநேக துன்மார்க்கமான காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் சந்தோஷமாக வாழும்போது, நீதியோடு வாழ்கிற நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே துன்பப்படுகிறேனே என்று சில நேரங்களில் அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் கூட சில நேரங்களில் இடரல் அடைகிறோம். நான் கூட அநேக நேரங்களில் சில விசுவாசிகளை நேரத்தில் பேசும்போது இப்படிப்பட்ட வார்த்தைகளை அநேக விசுவாசிகள் பேசுகிறார்கள். ஒரு உண்மையுள்ள தேவனை தொழுது கொள்கிற நாம், உண்மையான தேவனை தொழுது கொள்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பாடுகள் என்று சொல்லுகிற வார்த்தைகளை நான் அநேக விசுவாசிகளிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன். நீதியாய் நடக்கிறோம், பரிசுத்தமாய் வாழுகிறோம், கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு பலனற்ற போய் இருக்கிறோமே, இவ்வளவு பாடுகளை சந்திக்கிறோமே என்று சொல்லி சில நேரங்களில் நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்குமான ஒரு வாழ்க்கை சூழலில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். இங்கேதான் ஆசாப் சொல்கிறார், இந்த ஒரு துன்மார்க்கமான ஒரு கூட்டம், இருமாப்பாய் வாழ்கிற ஒரு கூட்டம், எப்போதும் அவர்கள் 9 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாமும் பூமி எங்கும் உலாவுகிறது என்று சொல்கிறார். அவர்கள் எப்போதும் இருமாப்பாய் பேசுகிறார்கள், கொடுமையானவைகளை பேசுகிறார்கள், பெருமை பேசுகிறார்கள், அவருடைய வாய் வானம் மட்டும் பேசுகிறது என்று அவர்கள் எண்ணுகிறபடி அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. அவர்கள் தேவன் எனக்கு எப்போதும் நியாயம் தீர்க்கப் போவதில்லை என்று எண்ணுகிறார்கள். அநேக தேவன் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் மிகுந்த உயரிய உச்சத்தை தொட்டிருக்கிறார்கள், சந்தோஷமாக வாழ்கிறார்கள். அவர்கள் எண்ணுகிறார்கள், தேவனுக்கு இது எப்படி தெரியும், இந்த பூமியில் காண்கிற எதுவுமே, வாழ்கிற எதுவுமே நம்ம தேவன் அறியாதவராக இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம் 11 வசனத்தில் நாம் பார்க்கும்போது, தேவனுக்கு அது எப்படி தெரியும், உன்னதமானவருக்கு அதை பற்றின அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள் என்று இங்கே ஆசாப் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு பூமியில் வாழ்கிற அந்த ஜனங்கள் நியாய தீர்ப்பு என்று குறித்து தான் அக்கறை கிடையாது. நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு என்கிற அந்த சிந்தை அவர்களுக்குள்ள இல்லை. நியாய தீர்ப்பை குறித்ததான கவலையற்ற ஜனங்களாக இந்த பூமியில மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த பூமியில எல்லாவற்றிலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் இந்த பூமியில எப்படிப்பட்ட துன்பங்களை நாம் சந்தித்தாலும் கூட நமக்குரிய விசுவாசம் எது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அவருடைய சிந்தையை சற்று ஆசாப் மாற்றுகிறார். இப்படிப்பட்ட ஜனங்கள் வாழ்கிற வாழ்க்கையை நான் பார்க்கும்போது நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் என்று சொல்கிறார். அது என்னன்னு கேட்டேன்னா 16 வசனத்தில் நான் பார்க்கும்போது 16-17 நான் வாசிக்கிறேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் இது என் பார்வைக்கு விசனமாக இருந்தது. 18 வசனம், நிச்சயமாகவே நீர் அவர்களை சருக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர் என்று சொல்கிறார். நிச்சயமாக இப்படிப்பட்ட வாழ்கிற இந்த ஜனங்களுக்கு ஒரு முடிவு இருக்கிறது, அந்த முடிவு நித்திய மரணம், நித்திய ஆக்கினை அவர்கள் மீது வரப்போகிறது. இந்த பூமியில் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இந்த பூமியில் செழிப்போடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு பேரும் புகழோடு வாழ்ந்தாலும் கூட ஒரு நாள் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பை நான் நினைத்து பார்க்கிறேன். அந்த நியாய தீர்ப்பு அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அழிவை அவர்களுக்கு கொடுக்க போகிறதா இருக்கிறது. அவர்கள் இந்த பூமியில நிர்மூலமாக போகிறார்கள் என்று 19 வசனத்தில் ஆசாப் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் கூட நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இப்படிப்பட்ட வாழ்கிறவர்கள் மேல் நாம் பொறாமை கொள்ளுகிறோமா? இப்படிப்பட்ட வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து நாம் கூட துக்கப்படுகிறவர்களாக மாறுகிறோமா? இவர்களோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிறோமா? நாம் பார்க்க தேவையில்லை. நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு, நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய முடிவு இந்த உலகத்துக்குரியதல்ல. லாசரும் ஐஸ்வர்யவானும் இந்த உலகத்தில் இருந்தார்கள். லாசருடைய முடிவு என்னவாயிருந்தது என்று நமக்கு தெரியும். ஐஸ்வர்யனுடைய முடிவு என்னவாயிருந்தது என்று தெரியும். ஐஸ்வர்யவான் என்று தேவன் சொல்லுகிறார், லாசரு பேர் சொல்லி அழைத்தார். ஐஸ்வர்யவானுக்கு பெயர் கூட குறிப்பிடப்படவில்லை. காரணம், அவன் வெறும் பணக்காரன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் அவனுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படவில்லை. இந்த பூமியில அவன் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யனாக இருந்தாலும் தேவன் பேர் சொல்வதற்கு அவன் தகுதியற்றவனாகவே இந்த பூமியில வாழ்ந்தான். இந்த பூமியில எந்த தகுதியும் இல்லாத அவனை கூட தேவன் அவனை பேர் சொல்லி லாசரு என்று சொன்னார் என்பதை அந்த அந்த நம் ஓமை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதனால இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாடுகள் நெருக்கடிகள் இருந்தாலும் இந்த உலகத்தில் துன்பப்படுகிற ஜனங்களை பார்த்து நாம் கவலைப்பட தேவையில்லை. அவர்கள் ஐஸ்வர்யங்களை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. அவருடைய வாழ்க்கையில்படுகிற அவருடைய சந்தோஷத்தை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. நாம் நம் தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். சுத்த இருதயம் உள்ளவர்களாக நாம் கர்த்தருக்கு முன்பாக வாழ வேண்டும். இதோ இங்கே கடைசி பகுதியில் நாம் பார்க்கும்போது யாசாக்குடைய முடிவை நாம் பார்க்கிறோம். இதோ 27 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோகரம் போகிற அனைவரும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருக்கும் போதே நலம். நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதனால இன்றைக்கு நாம் இந்த பூமியில வாழும்போது மனிதர்கள் மீது அல்ல நம்பிக்கை, தேவன் மீது நான் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, தேவன் மீது நான் வைத்திருக்கிற அந்த விசுவாசம், தேவன் மீது நான் வைத்திருக்கிற அந்த பற்று மிக முக்கியம். இந்த உலகத்தில் நான் யாராயிருக்கிறேன் என்பது முக்கியமல்ல, நான் எப்படிப்பட்ட பேரும் புகழோடு வாழ்கிறேன் என்பது முக்கியமல்ல, நான் எப்படிப்பட்ட ஒரு வீட்டில் வாழ்கிறேன் என்பது முக்கியமல்ல, நான் எப்படிப்பட்ட ஒரு வாகனத்தை எல்லாம் என் வாழ்க்கைக்கு நான் பயன்படுத்துகிறேன் என்பது முக்கியமல்ல, எப்படிப்பட்ட பெருமை நிறைந்த ஒரு வாயோடு கூட என் வாழ்க்கை இருக்கிறது என்பது முக்கியமல்ல, என் தேவனோடு கூட நான் இருக்கிறேனா, என் தேவனுக்கு ஏற்ற பிள்ளையாக நான் வாழ்கிறேனா, அந்த 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 இரண்டாம் வருகையிலே அந்த நியாய தீர்ப்பு நாளிலே என் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதியோடு கூட என் வாழ்க்கையை நான் இந்த நாளிலே அமைத்து கொண்டிருக்கிறேனா, இவைகளெல்லாம் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நான் நற்கிரியைகளை செய்கிறதுனாலே, நல்லவனாக வாழ்வதனாலே எனக்கு ஒருவேளை தீங்கு ஏற்படலாம், அவைகளை குறித்து நான் கவலைப்பட தேவையில்லை. கடைசியாக நம் நிறைய வசனங்களை வாசித்து நாம் இதற்கு வாசிக்க முடியுமானாலும் அதற்கு நமக்கு நேரம் போதுமானதாக இருக்காது. கடைசியாக ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன், பிலிப்பியர் 1:5. உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தும் முடிவு நடத்தி வருவார் என்று, முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. 5 மீண்டுமாக நான் வாசிக்கிறேன், பிலிப்பியர் 1:5. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி என்று சொல்லப்படுகிறது. அதனாலே நம்முடைய நற்கிரியை தொடங்கின அந்த தேவன் அவர் வருகையினால் மட்டும் அந்த முடிவு, இந்த உலகத்தின் முடிவு பெற வேண்டும், நம்மை சிறப்பாய் நடத்தி நம்முடைய வாழ்க்கையை அவர் வழி நடத்துவாராக என்று நாம் விசுவாசிப்போம். அதனாலே துன்மார்க்கமான ஜீவியர்களை குறித்து நாம் பொறாமைப்பட தேவையில்லை. இயேசு கிறிஸ்துக்காக, கிறிஸ்துவுக்குள் நாம் எப்போதும் சந்தோஷமாக, எவ்வளவு துன்பங்கள் பாடுகள் வந்தாலும் என்னை நடத்துகிற தேவன் என்னை எல்லா காரியங்களும் நடத்துவார் என்று நாம் விசுவாசிப்போம். எல்லா துதிகன மகிம் இயேசு கிறிஸ்துவுக்கே. நாம் இப்போது ஒன்றிணைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சோதரம் 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 ஆண்டவரே, எங்கள் மகா இரக்கம் நிறைந்தவரே, இந்த நாளுக்காக சோதரம் ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகரே சோதரம், பரிசுத்தரே சோதரம், ஹல்லேலூயா. ரப ரப லபரி பெரி 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 கபரபலு ரப 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 பெரி 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 ஜீவனுள்ள தேவாதி தேவனே, உமக்கு சோதரம் அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, மனதுருகிறவரே, ஒரு பெரு தரபரபல் ஒரு பெரு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாது மனதுருகிற தேவாதி தேவனே, இதோ இந்த நாளில் இந்த வேளையில் உம்மை துதிக்கிறோம், இந்த கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. ரப 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 கபரபுரு ரபரி 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 ரபரி. அல்லேலூயா அல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே, வாக்கு மாறாதவரே, சோதரம் உரி விரி ரி ரி கரல பர பர கபரபுரு ரப ரப ரபரி 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 ரபரி. அல்லேலூயா ரப ரப ரபரி 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 கபரபுரு ரபரி 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 சோதரமாண்டவரே, சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு, இதோ இந்த நாளில் இந்த வேலையில பரிசுத்த சமாதானத்திலே நிலைத்திருக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். சோதரம் அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். உன்னதத்தின் தேவனே, உமக்கு சோதரம் ஆண்டவரே. ஒளியானவரே, உமக்கு சோதரம். பரிசுத்தரே, உமக்கு சோதரம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே, இந்த நாளில் இந்த வேலையில் உமை துதிக்கிறோம், இது கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சமாதானம் சமாதானம் சமாதானம், உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன் சொன்னவரே, இதோ இந்த நாளில் இந்த வேலையில பரிசுத்த சமாதானத்தில் நிலைத்திருக்க கிருப சேவனமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மிரு திரபரி மிரு கபரபல் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, சோதரம் ஆண்டவரே, இந்த தேசத்தில் பரவும் இந்த கொடிய கொள்ளை நோய்கள் இருந்து ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த நாள் வரை நீ சுகமாய் பாதுகாத்து வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்ட உதவின் அபிநேசரே உமக்கு கூட கொடி சோதரம். அல்லேலூயா, உன்னதங்களின் தேவனே உமக்கு சோதரம். அல்லேலூயா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை உருக்க பரபல் ஒரு பல பர பிர 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 சோதரம் 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 ஆண்டவரே, மாறாத மனதுருகிறவரே, மன்னிக்கிற தேவாதி தேவனே, இந்த கால வேலையில் உரைக்கரலவா ரோஜாவே பள்ளத்தாக்கில் ஏலி புஷ்பமே உமக்கு சோதரம். மாறாதவரே சோதரம். அல்லேலூயா, வாக்கு மாறாதுரேயா, ஜீவனுள்ள தேவாதி தேவனே, இந்த நாளுக்காக மீண்டுமாய் உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. சோதரம் அல்லேலூயா, வாக்கு மாறாதவரே, வாக்கு மாறாதவரே, வாக்கு மாறாதவரே, சர்வ சிருஷ்டிகரே, உமக்கு சோதரம். அல்லேலூயா, வாக்கு மாறாதவரே சோதரம் பரிசுத்தரே, ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கரத்துல போடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நோக்கத்திற்காக உமை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த காரியங்களை வாழ்க்கை செய்யமடியாய் நாங்கள் வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்களை காணப்பண்ணுவேன் சொன்ன தேவன், இதோ இந்த நாளில் இந்த வேலையில அதிசயங்களை நாங்கள் காணத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் ஆளாது வாராதோரே உன்னதத்தின் தேவனே, உன்னதத்தின் தேவனே, உன்னதத்தின் தேவனே, உன்னதத்தின் தேவனே, ஒரு பெரிய 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 கபரு ஒரு பர 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 கபரு ஒரு ஒரு பெரிய 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 பெரு ஹலேலூயா ஹலேலூயா. சோதரம் சோதரம் ஆண்டவரே, மகிமையின் தேவனே, மகிமையின் தேவனே, மகிமையின் தேவனே, இதோ இந்த நாளில் இந்த வேலையில் உங்களை துதிக்கிறோம். நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹலேலூயா கபரு ஒரு பல பர 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 எதிர பௌதிர பர பல வாக்கர பர பல பர நேற்றும் இன்றும் என்றும் மாறாத மனதூறுகிறவரே, மன்னிக்கிறவரே, சோதரம் அலுலுயா கத்ராகியேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவன் உள்ளவரே, சபை மக்களுக்காக ஜபிக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஆஸ்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சமாதானத்தின் இருதயத்தை நீர் கட்டளையிடும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. கபரபல் ஒரு பெரிய 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 ஒரு பெரிய 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 ஒரு இரிக்கிறல பரபல் ஜீவனுள்ளவரே ஒன்றிணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்தில் செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினால் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமேன்.